We continue our study now on all that Jesus taught by his life.
நாம் தொடர்ந்து இயேசு கற்றுக் கொடுத்த எல்லாம் என்பதை தியானிப்போம். அவருடைய வாழ்க்கையின் மூலியமாகவும் அவருடைய வார்த்தையினாலும் போதித்த காரியம் என்ன? மத்தேயு 15 பார்த்து வருகிறோம். 11வது வசனம், வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இதை பேதுருவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அதை 16வது வசனத்திலே விளக்கி கூறினார். அதற்கு இயேசு, நீங்கள் இன்னும் உணர்வில்லாதிருக்கிறீர்களா? கடினமான வார்த்தைகளை இயேசு எப்பொழுதும் பயன்படுத்துகிறார். ஏன் இதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது? இது மிகவும் இலகுவாய் இருக்கிறது. வாய்க்குள்ளே போகிறது எல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கலைந்து போகும் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? அங்கே எதுவும் வீணா போன காரியம் என்றால் வெளியேற்றப்படும். ஆனால் வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படினில் இதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்துகிறது. கையை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார். கையை கழுவுவது நல்லதுதான். சுகவீனப்படாதபடி கை கழுவி சாப்பிட வேண்டும். ஆனால் அது சீரியஸான காரியம் அல்ல. நம்மளுடைய இருதயம் அசுத்தத்தினால் தீட்டுப்படுவதை காட்டிலும் அது சீரியஸானது அல்ல. இங்கே ஒரு கோட்பாடு இருக்கிறது. இந்த கோட்பாட்டை நாம் புரிந்து கொண்டோமா என்ற கேள்வி கேட்க வேண்டும். நாம் எல்லாம் ஜாக்கிரதையாய் நம்மளுடைய சரீரத்திலே ஜெர்ம்ஸ் போய்விடக்கூடாது, கிருமி போய்விடக்கூடாது என்று ஜாக்கிரதையாய் இருக்கிறோம். ஆகவேதான் கை கழுவுகிறோம், நாம் சாப்பிடுகிற தட்டை கழுவுகிறோம். நேத்தி சாப்பிட்ட கழுவாத தட்டை பயன்படுத்துவதில்லை. நாம் பாத்திரத்தை, டம்ளரை, தட்டை கழுவுகிறோம். சாப்பாடு அங்கே இருந்து அதை கழுவாமல் பயன்படுத்துவதில்லை. நாம் தட்டுக்களை ஒவ்வொரு நாளும் கழுவிதான் பயன்படுத்துகிறோம். நம்மளுடைய ஸ்பூனை, நம்மளுடைய பாத்திரங்களை, நாம் சமைக்க பயன்படுத்துகிற பாத்திரங்கள் ஜாக்கிரதையா இருக்கிறோம். ஏனென்றால் அவைகள் மூலியமாய் சின்ன 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 கிருமிகள் நமக்குள்ளாய் உள்ளே போய் நம்மை சுகவீனமடை செய்ய வாய்ப்பு உண்டு. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த வார்த்தையை விரித்து சொல்ல வேண்டும் என்றால், தட்டை சுத்தம் செய்வதிலே, ஜாமானை சுத்தம் செய்வதிலே ஜாக்கிரதையாயிருந்து உங்கள் சரீரத்தை பாதுகாக்கிறீர்கள். ஆனால் இருதயத்துக்குள்ளாய் போகிற காரியம் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தீட்டுப்படுத்துகிறதே, அதை குறித்து ஏன் அஜாக்கிரதையாயிருக்கிறீர்கள்? இங்க இருக்கிற கேள்வி என்ன? வியாதியை குறித்து பயப்படுகிறீர்களா? கெட்ட ஆகாரத்தினால் வரக்கூடிய வியாதி, அதை காட்டிலும் மோசமான பாவம், நீங்கள் படிக்கிற காரியம், பார்க்கிற காரியம், சினிமாக்கள், இணையதளத்திலே உள்ள படங்கள், இவைகள் எல்லாம் உங்களை தீட்டுப்படுத்துகிறதே. எதனாலே தொந்தரவடையப்படுகிறீர்கள்? சாப்பாட்டை கொடுத்து மிகவும் ஜாக்கிரதையா இருக்கிறீர்கள், ஆனால் அதை காட்டிலும் சீரியஸான காரியத்தை கொடுத்து அஜாக்கிரதையா இருக்கிறீர்கள். இங்கேதான் நம்மளுடைய கிறிஸ்தவம் சோதிக்கப்படுகிறது. நீங்கள் உண்மையாலுமே ஆவிக்குரிய நபராக இருப்பீர்களா? இது ஒரு நல்ல பரீட்சை. உங்களை நீங்களே வஞ்சித்துக் கொள்கிறீர்களா, அல்லது உண்மையாலுமே நீங்கள் ஆவிக்குரியவர்களா? நீங்கள் உண்மையாலுமே ஆவிக்குரியவர்கள் என்றார் பாவத்தை கொடுத்து நீங்கள் பயப்படுவீர்கள். வியாதியை காட்டிலும் பாவத்தை கொடுத்து பயப்படுவீர்கள். உங்கள் இருதயத்தை தீட்டுப்படுத்துகிற பாவத்தை பார்த்து வியாதியை காட்டிலும் அதிகமாய் பயப்படுவீர்கள். நீங்கள் சாப்பிட்ட காரியத்திலிருந்து ஜாண்டிஸ் வந்தது, டைஃபாய்டு வந்தது, ஏதோ நீங்கள் குடித்ததுனால சாப்பிட்டதுனால வியாதி வந்தது, அதை குறித்து ஜாக்கிரதையா இருக்கிறீர்கள். அதை குறித்து உடனடியாக சுத்தம் செய்து இன்ஜெக்ஷன் எடுத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் உங்கள் கண்களுக்குள்ளாய் சென்று இருதயத்துக்கு போகிற காரியத்தை குறித்து ஜாக்கிரதையா இல்லை. நீங்கள் கேட்கிற காரியம், படிக்கிற காரியம், இது உங்களை தீட்டுப்படுத்துகிறது அல்லவா? நீங்கள் பார்க்கிற சினிமா 5-10 வினாடிகள் பாலியலை தூண்டுகிற காரியத்தை போட்டு விடுகிறார்கள். ஜனங்கள் சொல்கிறார்கள், 2 மணி நேரம் அருமையான மூவி தான், ஆனால் 5 வினாடி 10 வினாடி ஏதோ கொஞ்சம் மோசமா இருந்தது. பாத்திரம் முழுவதும் நல்ல பால் தான், ஆனால் 2 துளி விஷம். யாராவது விஷம் கொடுக்க வேண்டும் என்றால் முழு கப்பு விஷம் கொடுக்க வேண்டியதில்லை. முழு டம்ளர்ல பாலை வைத்து 1-2 சொட்டு ஊட்டினால் போதும். அதே போலதான் பாலியலை ஊட்டுகிற காரியம், 5 வினாடிகள் இருந்தாலே 2 மணி நேரம் சினிமாவில், 5 வினாடிகள் இருந்தாலே போதும். அந்த 5 வினாடிகள் மோசமான விஷயம், இன்னும் 50 வருடம் அதை ஞாபகம் வைத்துக் கொள்வீர்கள். நீங்கள் பார்த்த சினிமாவின் கதை மறந்துவிடும். 5 வினாடிகள் பார்த்த காரியம் உங்களுடைய மனதிலே பதிந்திருக்கிறது. ஏனென்றால் அது உங்களுடைய இச்சைக்கு தீனி போட்டதாக இருக்கிறது. ஆகவேதான் நம்மளுடைய இதயத்துக்கு போகிற காரியத்தை குறித்து ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். வாயிலை காட்டிலும் இருதயத்திற்கு எது போகிறது? இருதயத்துக்கு போய்விட்டால் இருதயத்திலிருந்து முழு நம்மையும் தீட்டிப்படுத்திவிடும். ஆகவே இதை நாம் முக்கியமாய் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இது இயேசு போதித்தது. இருதயத்தை குறித்து ஜாக்கிரதையா இருப்போம். வயிற்றை காட்டிலும் இருதயத்தை குறித்து ஜாக்கிரதையா இருப்போம். அது என்ன சொல்ல வருகிறார்? வியாதியை காட்டிலும் பாவத்திற்கு பயப்படுவோம். வியாதிக்கு பயப்படுகிறீர்களா? பாவத்திற்கு பயப்படவில்லையா? நீங்கள் ஒரு மாம்சீகமான கிறிஸ்தவர், ஆவிக்குரிய கிறிஸ்தவர் அல்ல. இதை யாருமே சொல்லாமல் இருக்கலாம், ஆனால் இதுதான் சத்தியம். ஒரு ஆவிக்குரிய மனுஷனுடைய அடையாளம் என்ன? அவர் பாவத்தை வெறுக்கிறார். வியாதியை காட்டிலும் பாவத்திற்கு பயப்படுவார். வியாதியை குறித்து ஜாக்கிரதையா இருப்பது நல்லதுதான். நாம் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் நான் நேர்மையாய் சொல்லட்டும், நான் பரிசுத்தமாக இருப்பதிலே தான் எனக்கு விருப்பம் உண்டு. ஆரோக்கியமாக இருப்பதை காட்டிலும் ஊர் முழுவதும் ஜுரம் இருக்கிறதா? நாம் ஜாக்கிரதையா இருந்தால் நமக்கும் அது வந்துவிடும். நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி சரியா இல்லை என்றால் நமக்கும் அந்த வியாதி வந்துவிடும். அது நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல என்று சொல்ல முடியாது. ஆனால் பொழுதுபோக்கு நம்மை தீட்டுப்படுத்துகிறது அல்லவா? தொலைக்காட்சியின் மூலமா வருகிற பொழுதுபோக்கு, இதை குறித்து நீங்கள் கவலைப்படவில்லை. சிக்கன் பாக்ஸ் ஊர்ல இருக்கிறது அல்லது ஃப்ளூ ஊர்ல இருக்கிறது என்று பயப்படுகிறீர்களா? அதை காட்டிலும் மோசமாய் எப்பொழுதுமே காற்றிலே, தொலைக்காட்சியிலே, சிடியிலே வந்து கொண்டே இருக்கிறது அசுத்தம். அதை குறித்து நீங்கள் அஜாக்கிரதையா இருந்தால் நீங்கள் மறுபடியும் பிறந்தீர்களா என்றே எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. மறுபடியும் பிறந்த ஒரு நபர் இதையெல்லாம் குறித்து ஜாக்கிரதையாய் உணர்வு உள்ளவராயிருப்பார். மறுபடியும் பிறக்காத நபர் தான் தம்மை சுற்றி நடக்கிற கரைப்பட்ட காரியத்தை குறித்து கவலைப்படாமல் இருப்பார். நீங்கள் ஒரு கெட்டு போனவா உணவை வாயிலே வைத்து விட்டீர்கள், 3-4 ஆகிவிட்டது, கெட்டு போயிருச்சு, உங்களுடைய நாக்கு பட்ட உடனே அந்த ருசி தெரிஞ்சிடும். இது கெட்ட உணவு, கெட்டு போன உணவு. அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ருசி பார்க்க மாட்டீங்க, உடனடியாய் துப்பிவிடுவோம். உடனடியாய் நாம் துப்பிவிடுவோம். நாக்கிலே கெட்ட ருசி பார்த்த உடனே உணர்வுள்ள நாக்கை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார், அதை நாம் துப்பி விடுகிறோம். ஆகவேதான் ருசியின் உணர்வை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ருசி உள்ள ஒரு நாவு நமக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கிறது. அதே
போலதான்
பாவமான ஒரு காரியம், இருதயத்தை தீட்டுப்படுத்துகிற காரியம் வரும் பொழுது உடனடியாய் துப்ப வேண்டும். அதை நாம் செய்வோமானால் நாம் ஆவிக்குரிய நபராக இருக்கும். ஒரு செய்தித்தாளிலே ஒரு காரியத்தை படிக்கிறோம், அதுல ஒரு அபாசமான படம் இருக்கிறது, உடனடியாக திருப்பி விட வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய நபர். வாயிலிருந்து துப்புவது போல அதை நாம் செய்யவில்லை என்றால், நாம் சபைக்கு போகிறேன், பாடல்களை பாடுகிறேன், கர்த்தரை துதிக்கிறேன், எல்லாம் என்னை குறித்து சந்தோஷமா இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறீர்களா? நீங்கள் பரிசேயர், கிறிஸ்தவன் என்ற உன்னையே ஏமாத்திக் கொள்கிறாய். நீ ஒரு பரிசேயர். பரிசேயர்களுடைய முடிவுதான் உன்னுடைய முடிவாயும் இருக்கும். இதுதான் இயேசு கற்பித்தார். இதை நாம் ஜாக்கிரதையா எடுத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து 21வது வசனத்திலே வாசிக்கிறோம், இயேசுவினுடைய செயலிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான காரியம். வார்த்தைகளாலும் கற்றுக்கொள்ள முடியும், அவருடைய செயலிலும் கற்றுக்கொள்ள முடியும். பின்பு இயேசு அவிடமிட்டு புறப்பட்டு திருசீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். திருசீதோன் இஸ்ரேலின் எல்லைக்கு புறம்பாயிருந்தது. இயேசு ஒருபோதும் இஸ்ரேலின் எல்லையை தாண்டினதில்லை, ஒரே முறை வெளியே போனார். இந்த காரியம்தான் ஏன் போனார்? நான் இஸ்ரேல் ஜனங்களை கையாளுவதற்கு தான் வந்தேன் என்று இங்கே தான் வாசிக்கிறோம். 24வது வசனம், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி இல்லை என்றார். ஏன் அப்புறம் திருசீதோன் பட்டணத்துக்கு போனார்?
That's a very interesting thing, and particularly when you see where he was. I mean, if you compare this with other gospels.
காணாமற் போன ஆடுகள் ஆகிய இஸ்ரேல் வீட்டாருக்கு மாத்திரம் வந்தார் என்றால் ஏன் போனார்? இதை பார்ப்பது ஆச்சரியமா இருக்கும். மற்ற சுவிசேஷங்களோடு ஒப்பிட்டு பாருங்கள். அவர் கலிலேயா கடற்கரை அருகே சென்றார். அங்கிருந்து மேப்பை பார்த்தோம் என்றால், வரைபடத்தை பார்ப்போமானால் 80 கிலோமீட்டர் ரோட் வழியாய் செல்லவில்லை என்றால் இயேசு ரதத்திலெல்லாம் போகவில்லை. கிறிஸ்துவுக்கு வேறு எந்த போக்குவரத்து வாய்ப்பும் இல்லை, நடந்துதான் போக வேண்டியதா இருந்தது. எவ்வளவு காலம் பிடித்திருக்கும் 80 கிலோமீட்டர் நடப்பதற்கு, 60 கிலோமீட்டர் நடப்பதற்கு எவ்வளவு காலம் ஆயிருக்கும்? ஒரு முழு நாளும் நடந்திருக்க வேண்டும். அவர் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தால் 16-17 மணி நேரம் ஆகும். ஏன் 16 மணி நேரம் 17 மணி நேரம் நடந்தார்? ஒரு முக்கியமான கேள்வி. அங்கே கானானிய ஸ்திரியை கண்டார். கானானியர்கள் யார்? இஸ்ரேலர்கள் முற்றிலுமாய் அவர்களை அழித்திருக்க வேண்டும். பழைய உடன்படிக்கையிலே எல்லா கானானியரும் கொல்லப்பட வேண்டும். ஆனால் இஸ்ரேலியர் எல்லா கானானியரையும் கொல்லவில்லை. அவர்கள் கொல்லாததினால் சில கானானியர் உயிரோடு இருந்தார்கள். அங்கே அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீ இயேசு காலம் வரைக்கும், யோசுவா காலத்திலிருந்து சந்ததி சந்ததியாய் வந்த கானானிய ஸ்திரீ இந்த சந்ததி வரை என்று வாசிக்கிறோம். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அங்கே அவர் வந்தால், வந்து ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். அவள் ஒரு இஸ்ரேல் குமாரதி அல்ல, ஆனாலும் தாவீதின் குமாரனே என்று சொன்னார். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். தன்னுடைய மகள் வரவில்லை. ஒருவேளை மகள் வீட்டிலே இருக்கலாம். ஒரு சில கிலோமீட்டர் தள்ளி தனியாக இயேசு சந்திக்க வந்தால், அதற்கு அவர்கள் அவளை அனுப்பிவிடுங்கள், அவளை அனுப்பிவிடுங்கள், நாம் ரோட்டிலே போகிறோம், அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரேல் வீட்டாரத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி இல்ல என்றார். இயேசு கடினமாய் இருந்தார் என்று எண்ணலாம். ஜனங்களிடத்திலே பேசும்பொழுது அடிக்கடி அவர்களை சோதித்து பார்த்தார். உங்களிடத்திலே எப்படி பேசினார் என்றால் உங்களை சோதித்து பார்க்கிறார். இயேசு அவளை சோதித்து பார்த்தார்.
Because we read that immediately after that, verse 29, he departed
back. ஒரு முழு நாளும் 17 மணி நேரம் நடந்து வந்தார். அவளுக்கு உதவி செய்யவே வந்தார் என்று அவள் அறியாமல் இருந்தாள். 29வது வசனத்திலே உடனடியாக கிளம்பி போய்விட்டார் என்று வாசிக்கிறோம். கலிலேய கடலருகே வந்து மலையின் மேல் ஏறி அங்கே இருந்தார். 80 கிலோமீட்டர் நடந்தார். 80 கிலோமீட்டர் மறுபடியும் நடந்தார். 160 கிலோமீட்டர், 120 கிலோமீட்டராவது இருந்திருக்க வேண்டும். ஒரு நபருக்கு உதவி செய்யும்படியாய் நடந்தார். ஆகவே 120 கிலோமீட்டர் நடந்து ஒரு நபருக்கு உதவி செய்ய வந்தார். அந்த நபரை அற்பமாய் எண்ணினார் என்று எப்படி சொல்ல முடியும்? இயேசு அவளை சோதித்து பார்த்தார். ஆகவேதான் நான் உனக்காய் அனுப்பப்படவில்லை என்றார். அதற்கு அவள், ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவள் விட்டுவிடவில்லை. இயேசு எப்பொழுதுமே இதை பாராட்டுகிறார். அவரிடத்திலே வந்து ஜெபத்திலே வரும் பொழுது அவர் ஜெபத்திற்கு பதில் அளிக்கவில்லை என்று தோன்றுகிறது. நாம் தொடர்ந்து விடாமுயற்சியோடு ஜெபிக்கிறோம். ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்கள், ஒன்றும் கிடைக்கவில்லை, விட்டு விடுகிறோமா? ஆகவேதான் உங்களுக்கு கிடைக்கவில்லை. நீங்கள் ஜெபத்தை விட்டு விட்டீர்கள். ஆண்டவர் புறக்கணித்தார் என்று எண்ணுகிறோம். முழுவீரியத்தோடும் தேடுகிறவர்களை தேவன் நேசிக்கிறார். ஏன் தெரியுமா? நாம் தேவனை தொடர்ந்து அப்படியாய் தேடும் பொழுது நம்மளுடைய விசுவாசத்தை வெளிக்காட்டுகிறோம். ஆண்டவர் நல்லவர் என்ற விசுவாசத்தை வெளிக்காட்டுகிறோம். நாம் விட்டு விடுவோமானால், ஒருமுறை ஜெபித்தோம், கிடைக்கல, விட்டு விட்டோம், நாம் என்ன சொல்கிறோம்? ஓ, தேவன் நல்ல தேவனா இல்லையா என்று தெரியவில்லை, என் மேல் அக்கறையா இருக்கிறாரா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் விடாமுயற்சியோடு ஜெபிக்கும் பொழுது தேவன் நல்லவர் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறோம். ஆகவேதான் மனுஷர்கள் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். ஒருபோதும் விடாய்த்து போய்விட்டாது என்று இயேசு சொன்னார். அந்த விதவை மறுபடியும் அந்த நியாயாதிபதியிலே சென்று, எனக்கு சத்ரு குரோதமாய் எனக்கு நியாயம் செய்யும், நியாயம் செய்யும். அந்த நியாயாதிபதி கடைசியாய் பதில் சொன்னார். இயேசு சொன்னார், பரலோக பிதா இன்னும் அதிகமா எவ்வளவாய் செய்வார். பக்கத்து வீட்டுக்காரன் போய் கதவு தட்டி, நடுராத்திரில எனக்கு அப்பம் வேண்டும், அப்பம் வேண்டும். இரண்டு ஊமைகளும் ஜெபத்தை கொடுத்து இயேசு பேசும் பொழுது விடாமுயற்சி தொடர்ந்து ஜெபித்தல். அருமையான சகோதரி சகோதரிகளே, வரு நியாய திருப்பு நாட்களிலே பரலோகத்திலே நீங்கள் நிற்கும் பொழுது அநேக காரியங்கள் தேவன் உங்களுக்காக செய்திருப்பார். நீங்கள் விடாமுயற்சியோடு அவரிடத்திலே ஜெபத்தோடு கேட்டிருந்தா. சோம்பேறியா இல்லாமல் ஒரு தடவை கேட்டேன், ஓ இப்போ கொடுக்கல என்று இல்லாமல் இருந்தால் தேவன் அநேக காரியங்களுக்கு செய்திருப்பார். ஏசு இல்லை என்று சொல்லிவிட்டார். அவள் மகளிடத்திலே போய் இயேசுவினிடத்திலே போய் கேட்டேன், இல்லை என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லியிருந்தா எப்படி இருக்கும்? அவள் விட்டுவிடவில்லை. உங்கள் பிள்ளைகள் ஏன் பாடுபடுகிறார்கள் என்று இயேசுவினிடத்திலே ஒரு முறை ரெண்டு முறை அவர்களுக்காக ஜெபித்தீர்கள். குமாரன் குமாரத்தி வழிவிலகி போய்விட்டார். பதில் உடனடியாக கிடைக்கவில்லை. நீங்கள் ஜெபத்தை நிறுத்திவிட்டீர்கள். உங்களுடைய வீட்டிலே ஒரு அற்புதத்தை அனுபவித்திருக்க முடியும். உங்கள் பிள்ளை உங்கள் மகன் மாறி இருக்க முடியும். நீங்கள் விடாமுயற்சியோடு ஜெபித்திருந்தால் இந்த பாடம் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். விடாமல் ஜெபித்த அந்த தாய், ஒரு தாய் பிள்ளைகளுக்காக எவ்வளவாய் ஜெபிக்க முடியும்? அவள் சொன்னார், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். 26 வசனத்தில் இயேசு சொன்னார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். இன்னொரு நிந்தை, நிந்தையை போல காணப்படுகிறது. இயேசு சோதித்து பார்க்கிறார். முதலாவதாக அவள் விடாமுயற்சியோடு இருக்கிறாரா என்று இயேசு சோதித்து பார்த்தார். அந்த பரீட்சையிலே அவள் ஜெயித்தாள். அடுத்ததாய் அவள் தாழ்மையிலுள்ளதாய் இருக்கிறாளா என்று இயேசு சோதித்து பார்த்தார். ரெண்டு பரீட்சை, நீ விடாமுயற்சியோடு ஜெபிக்கிறாயா, தாழ்மையுள்ளவனா இருக்கிறாயா? அந்த பரீட்சையும் அவள் ஜெயித்தாள். ரெண்டுமே பரீட்சை, கடினமான பரீட்சை. அவள் ரெண்டத்தையும் தேர்ச்சி பெற்றாள். இயேசு சொன்னார், நீ நாய் உனக்கு கொடுக்க முடியாது. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, நான் நாயின் இடத்தை எடுத்துக் கொள்கிறேன். நான் ஒன்றுமில்லை. உம்மிடத்திலிருந்து நான் பெற்றுக் கொள்வதற்கு எதற்கும் தகுதியற்றவள். ஆனால் மேசையிலிருந்து விழும் துணிக்கைகள் ஆகிலும் நாயை தின்னுமே அல்லவா? இயேசு அதை கேட்ட பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டார். அதற்காக தான் காத்திருந்தார். விடாமுயற்சியின் பரீட்சையை தேர்ச்சி பெற்றாள். தாழ்மையின் பரீட்சையும் அவள் தேர்ச்சி பெற்றாள். விசுவாச பரீட்சையும் தேர்ச்சி பெற்றாள். விசுவாசமும் தாழ்மையும் மிகவும் நெருக்கமா இருக்கிறது. மறுபடியும் மறுபடியும் இதை பார்க்கிறோம். அந்த பரீட்சையிலே தேர்ச்சி பெற்றாள். ஆண்டவரே எனக்கு துணிக்கை போதும், அப்பம் எனக்கு வேண்டாம். ஆண்டவரே சின்ன ஒரு துணிக்கை போதும், பிசாசை துரத்துவதற்கு ஒரு சிறு துணிக்கை போதும். சரீர பிரகவன் ஆசீர்வாதம் மேய்ச்சியிலிருந்து விழுகிற துணிக்கை கோப்பாயிருக்கிறது. நாம் நாய்கள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள். மேய்ச்சியிலே உட்கார்ந்து அப்பத்தை சாப்பிடுவதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். துணிக்கைகளை சாப்பிடுவதற்கு நாய்கள் அல்ல, துணிக்கைகள் பூமிக்குரிய ஆசீர்வாதம். ஆண்டவரே எனக்கு இன்னும் கொஞ்சம் மேலான வீடு தாங்க, கார் தாங்க, ஆரோக்கியத்தாங்க, இதெல்லாம் துணிக்கை. அநேக பிரசங்கியார்கள் ஜனங்களை நாய்களை போல நடத்தி துணிக்கைகளை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். ஓ நீ ஒரு நாய், மேசையிலிருந்து தூக்கி போடுகிற துணிக்கைக்காய் காத்திரு என்று பிரசங்கிக்கிறார்கள். அதுதான் உங்களுக்கு வேண்டுமா, அல்லது அப்பம் வேண்டுமா? பிள்ளைகளுடைய அப்பம் என்ன? தேவனுடைய திவ்ய சாபத்திலே பங்கு பெறுவதே அந்த அப்பம். அற்புதமான ஆசீர்வாதம் நம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலியமாய் தேவனுடைய சுவாபத்திலே பங்கு பெற முடியும். கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மளுடைய சரீரத்திலே பிரதிபலிக்க முடியும். அதுதான் பிள்ளைகளின் அப்பம். மற்ற ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் நம் கொடுக்கிறார். அதெல்லாம் துணிக்கை, மேசையிலிருந்து விழுகிற துணிக்கை. அதை சொன்ன பொழுது இயேசு உன் விசுவாசம் பெரியது. இதை பார்ப்பது ஆச்சரியமா இருக்கும். இயேசு ரெண்டே இடத்திலே தான் உன்னுடைய விசுவாசம் பெரியது என்று சொன்னார். ரெண்டு இடத்திலேயும், இஸ்ரேல் அல்லாத ஜனங்களிடத்திலே, யூதர் அல்லாத ஜனங்களிடத்திலே சொன்னார். ஒரு ரோமர் சேவகர் 8, இன்னொன்னு கானானி ஸ்திரீ 15 வாசிக்கிறோம். இந்த நாளிலே கிறிஸ்துவம் அல்லாத ஒரு நபரிடத்திலே பார்த்து உன் விசுவாசம் பெரியது என்று சொல்ல வாய்ப்புண்டா? கிறிஸ்தவர்கள் மறுபடியும் பிறந்தேன் என்று சொல்லுகிறார்கள். உனக்கு இருக்கிற விசுவாசத்திலே 10% விசுவாசம் கூட அவர்களுக்கு இல்லை. கிறிஸ்தவம் அல்லாதவர்கள் ஆண்டவரை ஒரு காரியத்திற்காய் சார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஜெபத்திற்கு அற்புதமான பதில் கிடைத்திருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களை இன்னும் பார்த்திருக்கிறேன். அவர்கள் மறுபடி பிறந்தோம் என்று பெருமையில இருக்கிறார்கள். இன்னொரு நபருக்கு கிடைத்த அந்த காரியத்திலே 1% கூட இவர்களுக்கு கிடைப்பதில்லை. நான் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? விடாமுயற்சியோடு ஜெபித்து விசுவாசத்தோடும் தாழ்மையோடும் வருவோமானால் தேவனிடத்திலிருந்து அதே காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன் கிடைப்பதில்லை? நமக்கு அந்த விடா முயற்சியான ஜெபம் இல்லை, தாழ்மை இல்லை, விசுவாசம் இல்லை. அம்மகள் உடனடியாக சுகமானால், அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானால், நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவுது என்றால், அந்த ஸ்திரீ தாழ்த்தாமல் விடாமுயற்சியா இல்லாமல் போயிருந்தால் எவ்வளவு மோசமாயிருந்திருக்கும். அவள் வந்ததே இதற்காகத்தான் வந்தார் இயேசு. கடைசியாய் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. சில சமயங்களிலே ஆண்டவரை சார்ந்து கொண்டு ஒரு அற்புதத்தை அனுபவிப்பதற்கு நீங்கள் அதை விட்டு விடுகிறீர்கள். இயேசு தன்னுடைய வாழ்க்கையிலே கற்றுக் கொடுத்த காரியம் இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எப்படி வாழ வேண்டும், நம்மளுடைய பூமிக்குரிய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து 29வது வசனத்திலே இயேசு அவ்விடமிட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அவர்களோடு சப்பானிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அவர்கள் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார், எல்லாரையும் சொஸ்தப்படுத்தினார். அநேக தடவை சுவிசேஷத்திலே நாம் மத்திய சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம், தேவனால் கொடுக்கப்பட்ட சான்றிதழ், இயேசு கிறிஸ்து மேசியா என்று சாட்சி கொடுத்தார். திரளான ஜனங்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஊமையர் பேசுகிறதையும், மூனர் சுஸ்தம் அடைகிறதையும், சப்பானிகள் நடக்கிறதையும், குருடர் பார்வையடைகிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இது ஆச்சரியமா இருக்கிறது. இயேசு எப்படி தமிழிடத்திலிருந்து மகிமையை திருப்பி தேவனை மகிமைப்படுத்த வைத்தார் பார்த்தீர்களா? இந்த நாள் பிரசங்கியார்கள் காட்டிலும் முற்றிலும் வித்தியாசம். இந்த நாள் பிரசங்கியார்கள் ஒரு ஊழியத்தை செய்தவுடனே எல்லா மகிமையும் தங்களினே நோக்கி திரும்புகிறார்கள். இந்த கூட்டத்துக்கு வந்தப்ப எப்படி இருந்தது? வியாதி இருந்ததா? இப்ப எப்படி இருக்கீங்க? நீங்க இப்ப சுகமாயிட்டீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னாலும் அந்த நபர் தமக்காக மகிமையை சேர்த்துக் கொள்கிறார். இங்கே எல்லோரும் இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். நூற்றுக்கணக்கான ஜனங்கள் உண்மையாய் சுகமடைந்தார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இதிலிருந்து அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க முடியும். அவர் வாழ்ந்த வாழ்க்கையின் மாதிரியை நமக்கு வைத்திருக்கிறார். இப்பொழுது மத்தேயு 15:32 திருப்புவோம். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து இவர்களிடத்திலே 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள், நான் ஜனங்களுக்காய் பரிதபிக்கிறேன், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார். இயேசுவினுடைய அக்கறையை பார்த்தீர்களா? 3 நாள் இருந்தார்கள், நான் ஒன்றும் அவர்கள் சாப்பிடவில்லை, போற வழியிலே யாராவது சோர்ந்து போய் மயக்கம் போட்டலாம், அது நடக்க எனக்கு விருப்பம் இல்லை, ஏதாவது சாப்பிட கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். பசியோடு நான் அனுப்பிவிட விருப்பம் இல்லை. அதற்கு அவருடைய சீஷர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களை திருப்தி பண்ணும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்தில் நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். அதற்கு இயேசு உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார். அவர்கள் 7 அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள். இது 2வது தடவை இயேசு திரளான ஜனங்களை போஷித்தார். அப்பொழுது அவர் ஜனங்கள் தரையிலே பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து ஆண்டவரிடத்திலே ஸ்தோத்திரப்படினார். ஆண்டவரே, எதற்கு நான் தகுதியற்றவன், இது எனக்கு சாப்பாடு கொடுத்துருவீர், உங்களுக்கு நன்றி. இது இயேசுவினுடைய பழக்கம். நன்றி செலுத்துவது ஒரு தாழ்மையான மனுஷனுடைய பழக்கம். ஆண்டவரே, நீ எது கிடைத்தாலும் இது தேவனுடைய ஈவு, இது ஒரு அற்புதமான பழக்கம், இதை பழக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம் பண்ணி அப்பத்தை பிட்டு நம்முடைய சீஷரிடத்திலே கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 7 கூடை நிறைய எடுத்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் 4000 பேராயிருந்தார்கள். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படகிலே ஏறி அவர் சென்றார் என்று வாசிக்கிறோம். 2வது முறை இயேசு திரளான ஜனங்களை போஷித்தார். எப்பொழுதுமே ஜனங்கள் மேல் அக்கறை உள்ளவராயிருந்தார். இங்கே நான் பார்த்த இன்னொரு காரியம், யாராவது ஒருவர் 3 நாள் ஒரு கான்பரன்ஸ்ல சாப்பிடாமல் இருப்பதை பார்த்திருக்கிறீர்களா? அவர்கள் தாகமடையவில்லை, ஒருவேளை தண்ணீர் கொடுத்திருக்கலாம், ஆனால் பசியாயும் இருக்கவில்லை. பசியாக இருந்தாலும் அவர்கள் குறை சொல்லவில்லை. 4000 புருஷர்கள், சின்ன எண்ணிக்கையெல்லாம் இல்லை, 4000 புருஷர்கள், அப்புறம் ஸ்திரீகள், அப்புறம் பிள்ளைகள், ஒருவேளை 7000-8000 ஜனங்கள் இருந்திருக்க வேண்டும். இயேசுவோடு 3 நாள் செவிசாய்த்து கொண்டிருந்தார்கள். காலையில, மதியம், இரவு அப்படியே வனாந்திரத்திலே தூங்கினார்கள். பிள்ளைகளும் அங்கே படுத்து தூங்கினார்கள். அடுத்த நாள் காலையில எழுந்தார்கள். அங்கேயே அப்படியே 3 நாள் போனது. 3 நாள் மாநாடு, காலையிலிருந்து இரவு வரை, ஆனால் சாப்பாடு கிடையாது. அப்படிப்பட்ட கூட்டம் நமக்கு இருக்குமானால் எழுப்புதல் நேரிடும். ஆகாரம் பிரதான காரியம் அல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு வாஞ்சையா இருக்கிறோம். அங்கே நாம் முடிப்போம். தொடர்ந்து அடுத்த தியானத்திலே தியானிப்போம்.